இன்னல்லாஹு யுஅமுரு பில் அதல். அல்லாஹ்வுடைய வசனத்திலே பாருங்கள், நீதத்தை அல்லாஹ் ஏவுகிறான். எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா நீதம் என்பது? நமக்கு நீதம் என்றால் என்ன தெரியும் தெரியுமா? கோர்ட்டிலே ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் பொழுது, நீதிபதி தீர்ப்பு சொல்லும் பொழுதுதான் நீதம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நீதிபதி என்று பெயர் சொல்வோம், நீதமாக தீர்ப்பளித்தல் என்று சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீதம் இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே, உங்களுடைய தனி வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, தொழில் துறையிலே, உங்களுடைய மார்க்கத்திலே, எல்லாவற்றிலும் நீதம் இருக்கின்றது. சகோதரர்களே, நீதத்திலே பெரிய நீதம் ஒன்று இருக்கிறது. பிறகு அந்த நீதம் அதிலிருந்து அப்படியே அதனுடைய தரஜா குறைந்து கொண்டே வருகிறது. எல்லா நீதங்களும் அல்லாஹ்வால் கட்டளை இடப்பட்டவை. அநியாயத்திலிருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் சகித்துக் கொள்வதில்லை. அநியாயத்தை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான். ஹதீஸ் குதுசியிலே அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, யா இபாதி, என் அடியார்களே, ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு நானே தடை செய்து கொண்டேன், என் மீது நான் ஹராமாக்கிக் கொண்டேன் அநியாயம் செய்வதை. ரப்புல் ஆலமீன் அல் வாஹித் அல் கஹார் அல் ஜப்பார் அல் முத்தயால், பெருமைக்கும் அதிகாரத்திற்கும் தகுதி உடையவன், படைக்கப்பட்டவை எல்லாம் அவனுடைய படைப்பு, அவன் செய்தால் யார் ஏனென்று கேட்க முடியும்? அவன் செய்ததை யாரும் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், இப்படி ஏன் செய்தாய் என்று கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ரப்பு சொல்கின்றான், சகோதரர்களே, நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ரப்பு என்ன சொல்கிறான்? அநியாயம் செய்ய மாட்டேன் என்பதல்ல, அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கிக் கொண்டேன், தடுத்துக் கொண்டேன், எனது நஃப்சின் மீது நான் ஹராமாக்கிக் கொண்டேன் அநியாயம் செய்வதை. குர்ஆனிலே எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பேரீத்தம் பழத்தின் மீது இருக்க, ஒரு பேரீத்தம் பழத்தின் கொட்டையின் மீது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை தொழிலின் அளவுக்கு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட அந்த ரப்பு அவன் நமக்கு சொல்கிறான், மக்களே, நான் உங்களுக்கு நீதமாக நீங்கள் நடக்கும்படி கட்டளை இடுகிறேன். அந்த ரப்பு நீதமானவன், நம்முடைய ரப்பு நீதமானவன். எனவேதான் ஆதாரங்களை எடுத்துச் சொல்லாமல், தூதர்களை அனுப்பாமல் எந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வேதனை செய்வது கிடையாது. உமா கான ரப்புக முஹ்லிகல் குரா பிழ்மின், எந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் அநியாயமாக அழிக்க மாட்டான். எந்த ஒரு கூட்டத்தார்களுக்கும் தூதரை அனுப்பாமல் அந்த கூட்டத்தை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். ரசூலை அனுப்பாத வரை யாரையும் நாம் வேதனை செய்ய மாட்டோம். எப்படிப்பட்ட ரப்பு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, அந்த ரப்பு சொல்கின்றான், நீதமாக நீங்கள் நடக்க வேண்டும். நீதத்திலே பெரிய நீதம் இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா நீதத்தில் பெரிய நீதம் என்ன? இந்த வசனத்திற்கு சொல்வதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள், படைத்தவன் அல்லாஹ், அருள்களை கொடுப்பவன் அல்லாஹ், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் அல்லாஹ். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இபாதத்தை, உங்களுடைய உபூதியத்தை, உங்களுடைய வணக்க வழிபாட்டை, உங்களுடைய அந்த அடிமை தனத்தை, பணிவை படைத்தவனாகிய அவனுக்கு நீங்கள் செலுத்தாமல், அவன் அல்லாத பிறருக்கு அதை செய்வது, அதை விட பெரிய அநியாயம் அக்கிரமம் யாரும் இருக்கு, எதுவும் இருக்க முடியுமா? அவனை விட பெரிய அநியாயக்காரன் யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? சூரா லுக்மானை ஓதியவர்களுக்கு தெரியும், இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், நிச்சயமாக இணை வைத்தல் மகா பெரிய அக்கிரமமாகும். லஸுல்முன் அஸீம், அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயமாகும் இணை வைத்தல். பாருங்கள் அன்பிற்குரியவர்கள், தௌஹீத் நீதத்தை அல்லாஹ் ஏவுகிறான், அல்லாஹுவை வணங்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். உலகத்தினுடைய அத்தனை குழப்பங்களில் ஆணிவர் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் போது, அல்லாஹுடைய இபாதத் அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு செய்யப்படும் போது, அங்கே படைத்த ரப்புல் ஆலமீனை மக்கள் மறந்து தாகூத் ஆகிய சைத்தானின் பின்னால் செல்லும் பொழுது இந்த உலகம் சீர்கெடுகிறது, இந்த உலகம் அநியாயத்தால் நிரம்புகிறது, இந்த உலகம் அட்டூழியத்தால் நிரம்புகிறது, இந்த உலகம் அசிங்கத்தால் நிரம்புகிறது, இந்த உலக மக்கள் தங்களின் அழிவை தங்களின் கரங்களாலேயே தேடிக்கொள்கிறார்கள். ஷிர்க் மனிதனை சீர்கெடுக்கக்கூடிய, மனித சமுதாயத்தின் நிம்மதியை பறிக்கக்கூடிய, மனிதனை மிருகமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான குணம் ஷிர்க். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான், ஷிர்கை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். ஆகவே நீதத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய இபாதத் உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய பணிவை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இது என்ன அநியாயம்? இது படைத்தவன் ஒருவன், கொடுப்பவன் ஒருவன், ஆனால் வணக்க வழிபாடுகள் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு செய்யப்படுவதா? அல்லாஹ் சொல்கிறான் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யக்முரு பில் அதில். அடுத்து சகோதரர்களே, தௌஹீதில் இருந்து ஆரம்பித்து எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அல் ஈமானு பிழ்வுன் வசபுன சுஹ்பத்தன், ஈமான் 70 மேற்பட்ட கிளைகள் உடையது. அஃதலுஹா கலிமத்து லா இலாஹா இல்லல்லாஹ், அதிலே மிக சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். பிறகு சொன்னார்கள், வல் ஹயாவு சுஹ்பத்து மினல் ஈமான், வெட்கமும் ஈமானுடைய ஒரு பகுதி. வஅதனாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், ஈமானிலே எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தௌஹீதிலே அதான் இந்த நீளம் என்ற அந்த அதிலே பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடியவற்றை பாதையிலிருந்து நீக்குவதும் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நீதம் என்பதை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலிருந்து இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, குலும் என்ற இந்த அநியாயம் என்ற வார்த்தை நீதத்திற்கு எதிராக வரக்கூடியது. அல் அஷ்யாவு துஉரஃபு பி அபுதாதிஹா, ஒன்றை விளங்குவதாக இருந்தால் அதற்கு எதிராக உள்ளதை விளங்கிக் கொண்டால் அதை எளிதில் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படும். அல் அஷ்யாவு துஉரஃபு பி அபுதாதிஹா சொன்னார்கள், நீதம் அதற்கு எதிரானது அநியாயம். அநியாயம் என்றால் என்ன? வத்உ ஷைஇ ஃபீ ஹைரி மஹல்லிஹி முல்முன், ஒன்றை அதற்குரிய இடம் அல்லாமல், ஒன்றுக்கு என்ன ஒரு தகுதியோ அதற்குரிய தகுதி இல்லாத, அதற்குரிய இடம் இல்லாத ஒன்றில் வைப்பது அநியாயம். வத்உ ஷைஇ ஃபீ ஹைரி மஹல்லிஹி முல்முன், ஒன்றை அதற்குரிய அதற்கு என்ன இடமோ அல்லது அதற்கு என்ன தகுதியோ அதற்கு மாற்றமான இடத்தில், அதற்கு தகுதி இல்லாத இடத்தில் வைப்பது அநியாயம். அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத் அது எங்கு வைக்கப்பட வேண்டும், வணக்க வழிபாடுகள் எங்கு செய்யப்பட வேண்டும், யாருக்கு செய்யப்பட வேண்டுமோ அவனுக்கு செய்யப்படாமல், அங்கு செய்யப்படாமல் அவன் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்டால் அது அநியாயம். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கின்றான் சகோதரர்கள், ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒரு முறையை ஒரு அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதற்கு மாற்றமாக செய்வது அநியாயம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்முரு பில் அதில், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு மன்னன் அவனுடைய ஆட்சியிலே அவன் நீதமாக இருக்க வேண்டும், அவனுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி நீதமானவனாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் நீதமாக இருக்க வேண்டும், வியாபாரத்திலே ஒருவன் நீதமாக இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையிலே ஒருவன் நீதமாக இருக்க வேண்டும். நீதம் என்பது எல்லா துறைகளிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, எல்லா காரியங்களிலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் தான் நீதம், இதில் நீதம் இல்லை என்றால் பரவாயில்லை என்று இல்லை, எல்லாவற்றிலும் நீதம். எஜமான நீதமாக இருக்க வேண்டும், தொழிலாளி நீதமாக இருக்க வேண்டும், உலக வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்றால் தௌஹீதில் இருந்து எல்லா விஷயங்களிலும் இந்த நீதம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, நாளை மறுமையிலே ஏழு வகையான மக்களை அல்லாஹ் அரசுடைய நிழலிலே வைத்திருப்பான். மறுமையில் ஏழு வகையான மக்களை அல்லாஹ் அரசுடைய நிழலிலே வைத்திருப்பான். அதிலே முதலாவது மனிதர் யார் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? இரவிலே நின்று வணங்கிய தஹஜ்ஜத்து தொழுகையாளிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அல்லது அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று தனது உயிரை கொடுத்த ஷஹீதை இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? அல்லது தனது செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்ட மனிதரை இந்த முதல் தகுதியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? யாரை சொன்னார்கள் சகோதரர்களை? யோசித்து பாருங்கள், யாரை சொன்னார்கள்? இமாமுன் ஆதில், நீதி தவறாத மன்னன், நீதி தவறாத அரசன், நீதி தவறாத இமாம், இமாமுன் ஆதில். சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களை, நீதியாக நடப்பது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இன் யகுன் கனியன் அவ் ஃபகீரன் வல்லாஹு அவ்லா பிஹிமா. அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களே, நீதத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி. மூமின்களே, நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் இருங்கள். அன்பிற்குரியவர்களே, நீதம் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. யாருக்கு முன்னாலும், எந்த சக்திக்கு முன்னாலும் தலை குனியாமல் அல்லாஹ் ஒருவனை தவிர எவனையும் பயப்படாத ஒரு ஈமானிய உறுதியை நீதம் கொடுக்கின்றது. சகோதரர்களே, சஹாபாக்களுடைய ஆட்சி அதிகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன பெரிய பெரிய பீரங்கிகளை வைத்துக் கொண்டு மக்களை பயமுறுத்தினார்களா? பெரிய பெரிய போர் விமானங்களை வைத்துக் கொண்டு உலக ஆட்சிகளை எல்லாம் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்களா? பெரிய படைபலங்களை வைத்துக் கொண்டு மக்களை எல்லாம் அவர்கள் வென்று குவித்தார்களா? சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்ன? நீதம் இருந்தது சகோதரர்களே. நீதம், ஆதல், ஜஸ்டிஸ், நேர்மை இருந்தது. ஆட்சியிலே நேர்மை இருந்தது, சொல்லிலே நேர்மை இருந்தது, வியாபாரத்திலே நேர்மை இருந்தது. எனவேதான் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சஹாபாக்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ்வதற்கு பெருமைப்பட்டார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். உலக வரலாற்றிலே உலக மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் தான், முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சியின் கீழ் தான். உமருல் ஃபாரூக்குடைய வரலாறை எடுத்து பாருங்கள். உலகமெல்லாம் உமருல் ஃபாரூக்குடைய வரலாறை படிக்கிறது, ஆனால் அந்த ஒரு பரிதாபம், முஸ்லிம்கள் வேறு யாருடைய வரலாறையோ படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம், அரசியல் விற்பனர்கள் எல்லாம் உமரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் முஸ்லிம்களோ வேறு யாரை பற்றியோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். அபு மூஸா அஷ்அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனிலே கவர்னராக இருந்தபோது ஒரு மனிதர் ஒரு பிரச்சனைக்காக வருகிறார். கோபம் வந்து விடுகிறது அபு மூஸா அஷ்அலிக்கு. அந்த மனிதனை அடித்து அவனது தலையை சிரைத்து விடுகிறார்கள், மொட்டை அடித்து விடுகிறார்கள். அந்த மனிதர் என்ன செய்தார்? யமனிலிருந்து புறப்பட்டார். இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா, இமாம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே இதை பதிவு செய்கிறார். யமனிலிருந்து அந்த மனிதன் பயணம் செய்து வருகிறார், மதீனாவிற்கு வருகிறார். இங்கே ஹலீஃபா எங்கே என்று கேட்கிறார். சுட்டிக்காட்டப்படுகிறது, அதோ ஹலீஃபா இருக்கிறார் என்று. அமரிடத்திலே வருகிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கும் உங்களது கவர்னர் அபு மூசாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. கோபம் கொண்ட அபு மூசா என்னை அடித்தார், எனது தலையை சிரைத்து விட்டார். கொஞ்சம் யூகித்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், இந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்தை, இந்த சம்பவம் யார் யாருக்கு மத்தியிலே நடக்கிறது என்று யோசித்து பாருங்கள். எங்கிருந்து வருகிறார்? ஒரு யமன் நாட்டில் இருந்து அவர் வருகிறார். அங்கே நடந்த ஒரு கவர்னரோடு அவருக்கு ஒரு பிரச்சனை, கவர்னர் செய்து விடுகிறார். ஆனால் நம்பிக்கை என்ன? இஸ்லாமிய ஆட்சியிலே கவர்னராக இருந்தாலும் சரி, மன்னராக இருந்தாலும் சரி, நீதம் பேணப்படும் என்ற நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்த காரணத்தால் தான் யமனிலிருந்து அந்த மனிதனை மதீனாவை நோக்கி பயணம் செய்ய தூண்டியது நீதத்தின் மீது இருந்த நம்பிக்கை. ஏன்? இவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் படித்தவர்கள் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் மரணத்திற்கு முன்னால்? நான் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறேனோ, இதோ நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், என்னிடம் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, என்னிடம் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட நீதமான் அந்த நபியினுடைய உம்மத்தில் பிறந்து வளர்ந்து அந்த நபியிடத்தில் பாடம் படித்தவர்கள் அல்லவா? பதில் போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பை சரி செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு தோழரின் வயிற்றை குத்தி, அவர் கொஞ்சம் முன்னால் இருந்தார், அவரை குத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபோடு இரு என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காவது நான் ஏதாவது செய்திருந்தால் என்னிடத்திலே அதற்குரிய பழியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் வயிற்றிலே குத்தினீர்கள், எனக்கு வலி ஏற்பட்டது, அதற்கு நான் பழிவாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன், பழிதீர்த்துக் கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்னை குத்தும் போது எனது வயிற்றிலே ஆடை இல்லை, வெறுமேனியாக இருந்தேன் என்று சொன்னார்கள். அப்படியா தனது ஆடையை உயர்த்துகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். அந்த சூழல் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் வித்தியாசமாக பார்த்தவர்கள் இப்போது வேறொரு வித்தியாசமான பார்வையிலே பார்க்கிறார்கள். என்ன ஏற்பட்டது இந்த ரஜியாவிற்கு? ஏன் இப்படி செய்கிறார்? சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்திலா நான் பழிவாங்க வேண்டும், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இறுதி தருணமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் எனக்கு மரணமும் வரலாம், இறுதியாக என்னுடைய மேனி உங்களுடைய மேனியை தொட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்று சொல்கிறார்கள். அந்த போரிலே அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நீதமான நபியிடத்திலே பாடம் படித்து வளர்ந்தவர்கள் அல்லவா நம்முடைய கலீஃபாக்கள். அந்த மனிதர் வருகிறார். எங்கிருந்து வருகிறார்? எங்கிருந்து வருகிறார்? யமனிலிருந்து வருகிறார். அல்லாஹ் அந்த நாட்டை சீர் செய்வானா? அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதி வழங்குவானா? யார் மீது அவர் கேஸ் தொடுத்தவராக வருகிறார்? யார் மீது? அபு மூசா அல் அஷ்அரி. யா அபா மூசா, ஊதீத மிஸ்மாரம் மின் ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த குரல் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்டு ரசிக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த நபியின் நெருக்கமான தோழர் அபு மூசாவின் மீது கேஸ் கொடுத்தவராக வருகிறார். அல்லாஹு அக்பர். கலீஃபா இடத்திலே வருகிறார். இன்று கோர்ட்ல போய் சாதாரண ஒரு நீதிபதி இடத்துல சந்திச்சு கேஸ் கொடுக்கிறதா இருந்தாலே மாசக்கணக்கா காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அவர் எப்படி வருகிறார்? துணிவோடு வருகிறார். எந்த இடைத்தரகரும் இல்லாமல் வருகிறார். எந்த வக்கீலும் இல்லை, எந்த பரிந்துரையாளரும் இல்லை. கலீஃபா எங்கே என்று கேட்கிறார். சுட்டிக்காட்டப்படுகிறது. நேரடியாக கலீஃபாவுக்கு முன்னால் செல்கிறார். தன்னுடைய குறையை வைக்கிறார். தன்னுடைய அந்த கேஸை முன்வைக்கிறார். சொன்னார்கள், இவரை கண்ணியப்படுத்துங்கள், இவர் தங்குவதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று. என்னப்பா, என்ன ஆட்சியப்பா நடக்கிறது? யோசித்து பாருங்கள். கேஸ் தொடுத்து வருகிறார், அவர் வரவேற்கப்படுகிறார், அவர் தங்குவதற்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கலீஃபா கட்டளையிடுகிறார். அவர் தங்க வைக்கப்படுகிறார். அடுத்து எழுதப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத், ஃபமின்ஹும் عبد الله امير المؤمنين عمر بن الخطاب الى عامله ابي موسى الاشعري فان فلانا قد جاءنا وقال عنك كذا وكذا فنطلبك. خلاص اولوذا இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஒரு குறை சொன்னவராக இடத்திலே வந்திருக்கிறார். எனவே நான் உங்களை முன்னால் வந்து ஆஜராகும்படி நான் உங்களிடத்திலே கட்டளையிடுகிறேன். முடிந்தது அவ்வளவுதான் தபால். இந்த தபாலை எடுத்துக்கொண்டு அபு மூசா அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லாஹ்வர் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே தர்பார் கூட்டப்படுகிறது. ஒரு பக்கம் அபு மூசா யார், உமருடைய கவர்னர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி, இன்னொரு பக்கம் சாதாரணமான ஒரு ஏழை மனிதன், பொதுமக்களிலே ஒருவன், யார் என்று அறியப்படாத ஒரு மனிதன். அவரிடத்திலே பதவி இல்லை, அவரிடத்திலே எந்த விதமான செல்வாக்கும் இல்லை, ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான், அல்லாஹ்வுடைய தீனின் மீது அவனுக்கு இருந்த ஈமான், முஸ்லிம்களுடைய ஆட்சியின் மீது அவருக்கு இருந்த ஈமான். உமர் அவர்கள் கேட்கிறார்கள், அபு மூசா நீ அவரிடம் பேசிய போது, அவர் உன்னிடம் பேசிய போது, தன்னுடைய தேவைக்காக அவர் இடத்திலே வந்தபோது நீ கோபப்பட்டு அவரை அடித்தா என்று அவர் சொன்னார், உண்மையா? ஆமாம் அமீர் முஃமினீன் அவர்களே, பொய் பேசாதவர்கள் அல்லவா சஹாபாக்கு, வாழ்க்கையிலே பொய்யை என்னவென்றே அறியாதவர்கள் அல்லவா அந்த சஹாபாக்கள். எனவேதான அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நாம் ஈமான் கொள்கிறோம். பேசுவார்களா, மாற்றி பேசுவார்களா, மறுத்து பேசுவார்களா, சம்பவத்திற்கு ஏற்ப அவர்கள் மறுப்பார்களா, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவார்களா? இல்லை உமரே, கண்டிப்பாக அவர் சொல்வது உண்மைதான். சரி, அவருடைய தலையை நீ சிரைத்ததாக சொல்லுகிறாரே, அதுவும் உண்மையா? ஆம். அப்படி என்றால் இந்த சபையில் முன்னால் வந்து அமர் அவர் உடத்திலே பழிதீர்த்துக் கொள்ளட்டும். அப்படி என்றால் இந்த சபையின் முன்னால் வந்து அமர் அவர் உள்ளத்தில் பழுதெடுத்துக் கொள்ளட்டும் என்று உமர் கட்டளை நீட்டார். அந்த சஹாபி எந்த விதமான சரணமும் இல்லாமல் அந்த அமீருடைய கட்டளை தன்னுடைய அமீர் சொல்லிவிட்டார், நீதம் இதுதான், மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் பழுதீர்க்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நான் பழுதீர்க்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்ற பயம். அந்த சபையிலே எந்த சரணமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு மறுப்பையும் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே வந்து பணிவான ஒரு அடிமையை அமர்வதை போன்று அமர்கிறார். சொல்கின்றார்கள் உமர் அவர்கள், மனிதனே பழிதீர்த்துக்கொள், இது அபு மூசா இருக்கிறார், எங்கே உன்னை எத்தனை முறை அடித்தாலும் அங்கே அவரை அத்தனை முறை அடித்துக்கொள், இதோ உனக்கு கத்தி கொடுக்கப்படுகிறது, அவர் உனது தலையை சிரைத்தது போன்று அவருடைய தலையை நீ சிரைத்துக்கொள். யோசித்து பாருங்கள், சாதாரண மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், ஒரு கவர்னர் தனக்காக யமன் தேசத்திலிருந்து ஒரு மாத காலம் பயணம் செய்து வர வேண்டிய அந்த தூரத்திலிருந்து தனக்காக வரவழைக்கப்பட்டு மக்களுக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக வேண்டி அவரிடத்தில் பழிவாங்கப்படுகிறது என்றால் இதைவிட அந்த மனிதனின் உள்ளத்தை நெகிழ வைக்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும்? அந்த மனிதர் சொல்கிறார், நான் அவரை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டேன், நான் அவரை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டேன் உமரே என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட நீதம் பாருங்கள் சகோதரர்களே, இன்னல்லாஹு யஅமுரு பில் அதில், இன்று நம்மிடத்திலே அந்த நீதம் இருக்கிறதா? கையிலே செல்வாக்கு இருந்தால், கையிலே அதிகாரம் இருந்தால், கையிலே நமக்கு கொஞ்சம் வசதி இருந்தால், நம்முடைய பேச்சுக்கும் மதிப்பு என்று இருக்குமேனால் நம்முடைய நிலைமை எப்படி மாறுகிறது பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹு யஅமுரு பில் அதில், அடியாயக்காரன் அல்லாஹ்வின் இடத்திலே நெருங்கவே முடியாது, அல்லாஹ் பழுதீர்க்காமல் அந்த அடியாயக்காரனை அல்லாஹ் விடவே மாட்டான். அடியாயக்காரர்கள் செய்யும் செயலை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே, அடியாயம் ஆட்சியாளர் செய்யக்கூடிய அடியாயம் மிக பயங்கரமான அநியாயம். அதிலிருந்து அந்த அநியாயம் அப்படியே தொடர்ந்து கொண்டே வந்து ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்கின்ற அந்த வித்தியாசமான செயல்கள், வேறுபாடான செயல்கள், அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் என்று சொல்கிறார்கள். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை வருகிறார். பஷீர் அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது மனைவியுடைய விருப்பம் என்னவென்றால், கொஞ்சம் நல்லா கேட்டிருந்தார், அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய மனைவியுடைய விருப்பம் என்னவென்றால் இந்த அடிமையை என்னுடைய இந்த மகனுக்கு அன்பளிப்பு செய்து அதற்கு சாட்சியாக உங்களை வைக்க வேண்டும் என்று, அதற்கு சாட்சியாக உங்களை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியா? சரி, அதற்கு என்ன? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பஷீர், உனக்கு இவரல்லாத வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். இருக்கிறார்களே. அக்குள்ள வலதிக்கு நகர்த்த ஆக்கதா, உன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இப்படி அன்பளிப்பு கொடுத்தாயா, கொடுத்திருக்கிறாயா? சொன்னார்கள், பஷீர், இல்லை அல்லாஹின் தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் இந்த அநியாயத்திற்கு என்னை நீ சாட்சியாக்காதே. சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளில் தான் பிடித்து தனக்கு பிடித்தமான குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறார். அல்லது பல மனைவிகளுடைய ஒரு மனிதர் தன்னுடைய பல மனைவிகளில் ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு கூடுதலாக செய்கிறார். ஒன்று அந்த மனைவியின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால், அந்த மனைவியின் அந்த மனைவி தூண்டக்கூடிய அந்த தூண்டுதலினால், அதனால் அவர் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக செய்து இன்னொரு பிள்ளைக்கு அவர் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? எதை நாம் சாதாரணமாக பார்க்கிறோமோ கருதுகிறோமோ. சொன்னார்கள், இந்த அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக்காதே, இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். இன்று என்ன நடக்கிறது நமது குடும்பத்திலே? பல மனைவிகள் என்ன, ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகளிலேயே எத்தனை பாகுபாடுகள் காட்டப்படுகின்றன, எத்தனை வேறுபாடுகள் காட்டப்படுகின்றன, எத்தனை குழந்தைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். தனக்கு பிடித்தமான குழந்தையாக இருந்தால் அதை ஒரு விதமாக, தனக்கு பிடிக்காத குழந்தையாக இருந்தால் அதனோடு வேறு விதமாக. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் அக்கிரமம் என்று சொன்னார்கள். ஒரு வியாபாரி அவனுடைய வியாபாரத்திலே அவன் நேர்மை தவறி நடப்பதை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேதம் அநியாயம் என்று சொல்கின்றது. சகோதரர்களை, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்வது அநியாயம். சகோதரர்களை, நம்முடைய கடமைகளில் மோசடி செய்வது அநியாயம். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது அநியாயம். ஒரு பணியாளன் தன் மீது தனது எஜமானர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்வது, ஒரு தொழிலாளி தன்னுடைய எஜமானன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பு அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்வது அநியாயம். அநியாயம் சாதாரணமானதா? அவ்வளவு அநியாயம் நாளை மறுமையிலே மிகப்பெரிய இருளாக இருக்கும். முஆத் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த தோழர், யாருடைய அந்த சிறு வயதிலே அந்த வாலிப வயதிலே அந்த தோழரை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர், முஆதே நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்களோ, எப்படிப்பட்ட நட்பு பாருங்கள். அந்த முஆதுக்கு தனக்கு விருப்பமான அந்த சஹாபிக்கு அவரை கவர்னராக பதவி கொடுத்து அனுப்பும் பொழுது அவருக்கு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, அறிவுரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிவிட்டு, யா முஆத் இத்தகி முலும் இத்தகி தாவத்தல் மகனும், முஆதே அநியாயத்தை பயந்து கொள், அநியாயக்காரனுடைய துஆவை பயந்து கொள், فإنه ليس بينها وبين الله حجاب. அநியாயம் இணைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை. என்ன வார்த்தை சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த முஸ்லிம்களுடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு முன்பு சொன்னேன் அல்லவா, சஹாபாக்களுடைய வீரம், அந்த துணிவு, அந்த தைரியம் எப்படிப்பட்ட பேராட்சியாக இருந்தாலும் சரி, சிறிய படைகளை கொண்டு எதிர்க்கக்கூடிய அந்த துணிவு அவர்களுக்கு இருந்த அந்த நீதத்தின் காரணமாக, சகோதரர்களே, இன்று நம்முடைய நாடுகள் நம்முடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை இன்று நாம் எதிர்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு இயலாமையை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நீதம் பேணப்படுவதில்லை. இன்றும் கூட உலகத்திலே நீங்கள் பாருங்கள், ஒரு சிறு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிலே நீதமும் நேர்மையும் இருக்குமேயானால், அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் லஞ்சம் இல்லாமல் இருப்பார்களேயானால், உலக நாடுகள் எல்லாம் அந்த நாட்டை திரும்பி பார்க்கும்படி அல்லாஹ் செய்திருக்கிறானே, ஏன் அல்லாஹ் ஒரு நியதியை வைத்திருக்கிறான், அந்த நியதியின்படி அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவே நீதம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. தொழுகையிலே நீதம் இருக்க வேண்டும். தொழுகையில் கூட தொழக்கூடிய ஒரு மனிதன் நீதமாக இருக்க வேண்டும். எனவேதான் தொழுகையிலே ஒரு தனி பகுதி இருக்கிறது, இழுத்திதால் என்று சொல்வார்கள். தெரியுமா யாருக்காவது அது என்ன திருத்தி இழுத்திதால்? இந்த தொழுகையை நம்ம படிச்சுக்கிறோம், நம்ம படிக்கிறதுக்கு நிறைய பட்ட படிப்புலாம் இருக்கு. என்ன சில பேர் டிகிரி வாங்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு வாங்கறானே அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு வாங்கி இருக்கிற டிகிரியை படிக்கவே தெரியாது, வாங்கி இருக்கிற சர்டிபிகேட்டை படிக்கவே தெரியாது, அவங்களே மறந்துடுவாங்க எத்தனை டிகிரி வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது தொழுகையை படிக்கிறோமா? நம்ம ஒழு செய்வதை படித்திருக்கிறோமா? பள்ளிவாசல நின்று ஒரு மார்க்க சட்டங்களை தெரிந்து அதை பேணக்கூடிய, மார்க்க சட்ட நுணுக்கங்களை தெரிந்து ஒரு ஆலிமை நிக்க வச்சுக்கிட்டு ஒழு செய்யறவங்களை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா ஒழு செய்ய வச்சு, அல்ல ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ல நிக்க வச்சுக்கிட்டு ஒழு செய்ய வச்சு மார்க் போட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 95 பேர் ஃபெயில் ஆயிடும். வெறும் ஒழு செய்யறது, வெறும் ஒழு செய்யறதுல சொல்றேன். தொழுகைக்குண்டான சருத்தை அறியாத மக்களாக இருக்கிறார்கள். ஒழு செய்வது தெரியவில்லை அவர்களுக்கு. ஒழுவே தெரியலன்னு சொன்னா தொழுகை எங்க என்று தெரிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையிலே எழுச்சிதான் இருக்க வேண்டும், நீதம் இருக்க வேண்டும். என்ன நீதம்? நிற்கிறாயா? எவ்வளவு நிற்கிறாய்? அதற்கேற்ப ருக்குவிலே நீ நிற்க வேண்டும். நீதம் எது? ருக்குவிலே நீ எவ்வளவு நேரம் இருக்கிறாயோ அதற்கு பிறகு நீ அந்த நேரம் ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் இடையிலே உண்டான அந்த கௌமாவிலே சிறு நிலையிலே இருக்க வேண்டும். எழுத்திதால் நீதமாக நடுநிலையாக நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். எழுத்திதால் குன் முஅத்திலன் முத்மஇன்னன். இன்னைக்கு நம்ம தொழுகை எப்படி? சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். எப்படி? முன்னாடி வந்து குட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு, அப்புறம் சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின் இருந்துச்சு, எல்லாரும் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு யாராவது பேசஞ்சர் ட்ரெயின்ல போறீங்களா? 10,000 கொடுத்த கூட போக மாட்டீங்க. எல்லாம் என்ன வேணும்? எக்ஸ்பிரஸ். இப்ப ட்ரெயின் எல்லாம் போயிருச்சு, இப்ப பிளைட்ல இப்ப சூப்பர் ஃபாஸ்ட். என்ன சீக்கிரமா போனோம், சீக்கிரமா போனோம். எல்லாம் எங்க சீக்கிரமா எங்க போயிட்டு இருந்தாங்க? நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எல்லாம் பாதுகாப்பாங்க. தொழுகையிலே இழுத்தால் என்னவே தொழுகிறாயா? நிம்மதியாக இரு, நடுநிலையாக இரு. ஏன் அவசரப்படுகின்றாய்? தொழுகையில்